ஒன்று கொரிந்தியர் 2:14,
ஜென்ம சுவாபமான மனுஷனோ சாதாரண மனுஷன், தேவனுடைய ஜீவன் இல்லாதவன், மறுபிறப்பு அடையாதவன். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை, அதாவது ஆவிக்குரிய உலகத்தின் காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். சொல்லுங்க, பைத்தியம். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து அறியப்படுகிறவைகளானதால் அவைகளை அறிய மாட்டான். ஆதாமில் இருந்து தொடங்கின காலம் தொடக்கம், அதன் பிறகு பிறந்த மனுஷர்கள் எல்லாருமே அவனுடைய சுபாவத்தோடு தான் பிறந்தார்கள். நாம் எல்லாரும் மறுபிறப்பு அடைவதற்கு முன்பதாக அந்த ஜென்ம சுபாவம் என்று சொல்றது அதுதான். சாத்தானினுடைய குணாதிசயங்களோடு, மரணத்தின் ஆவியோடு தேவனுடைய ஜீவனில் இருந்து பிரிக்கப்பட்டு அந்த சந்ததி சந்ததியாக மனித குலம் பிறந்து கொண்டே இருந்தது. அதான் இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப இந்த ஆதாமின் வம்சத்தில் இருந்து வந்த வரலாறிலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும், அதாவது ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் இந்த உலகத்திலே தேவனுடைய காரியங்களை அறிய முடியாது. இட் இஸ் க்ளோஸ்ட். அந்த வெளிப்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய அறிவு அவனுக்கு மூடப்பட்டிருக்கிறது. அவன் அறிய முயலுவது ஐம்புலங்களினாலே, பார்ப்பது, கேட்பது, மணப்பது, ருசிப்பது, தொடுவது. இந்த அறிவு தான் எல்லா பாடசாலைகளையும் சர்வகலாசாலைகளிலேயும் இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லா இடத்திலையும் கொடுக்கப்படும் அறிவு. ஆனால் தேவனுடைய வெளிப்படுத்துதலினால் வரும் அறிவு தேவ ஆவியானவராலே மட்டும்தான் அறிந்து கொள்ளலாமே ஒழிய மற்றபடி எல்லாம். அதனாலே தான் தேவனுடைய காரியங்கள் சாதாரண இந்த உலகத்து மனுஷர்களுக்கு அது பைத்தியம். நீங்கள் தேவனுடைய காரியங்களில் ஈடுபட போறேன்னு சொல்றீர்கள், அவர்களுக்கு அது பைத்தியம், மேட்னஸ், பிசு. அவர்கள் அதை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். நீ விளங்கிக் கொள்ள முயற்சிப்பது உனக்கு பைத்தியம், தற்காலிகமாய். நீ அதை விளங்கப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை, விளங்கப்படுத்த வேண்டியதும் இல்லை. இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களிலே நான் அதை கட்டி எழுப்புவேன் என்று சொன்னதும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். எப்படி 46 வருஷம் சென்றது? இவர் இயேசு மறுமொழி கொடுத்தாரா, இங்கு வாருங்க உட்காருங்க நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். விளங்காது. பல காரியங்களை இயேசு உலகத்திலே ஜீவித்த பொழுது மனுஷர்களோடு பேசினார், யூதர்களோடு பேசினார், வேதத்தை அறிந்தவர்களோடு பேசினார். ஆனால் அவர்கள் எல்லாரும் ஜென்மஸ்வாவத்திலே இருந்த மனுஷர்கள். அவர்கள் ஒருவருக்குமே தேவனுடைய ஜீவன் உள்ளே வரவில்லை. இயேசு பேசிய மனுஷர்கள் எல்லாரும் ஐம்புலங்களுக்குள்ளாகவே ஜீவிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு வித்தியாசமான வழியிலே பேச வேண்டியதாக இருந்தது. இயேசு சீஷர்களுக்கும் பேசினது எல்லாமே எங்களுக்குத்தான் அது உரியதென்று சொல்லி எடுத்துவிட முடியாது. ஒன்று, அவர்கள் ஐம்புலங்களுக்குள்ளாக இருந்தார்கள், இருக்கிறீங்களா? இரண்டாவது, அவர்கள் இன்னமும் மோசையின் உடன்படிக்கைக்கு கீழாக இருந்தார்கள். இரத்த புதிய உடன்படிக்கைக்கு கீழே இன்னும் இல்லை. ஏன்? இயேசு இன்னும் மரிக்கவில்லை. விளங்குதானா சொல்றது? இவைகள் மிக முக்கியமாய் அவதானிக்க வேண்டியது. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இப்பொழுது யார்? புதிய உடன்படிக்கையிலே எங்களது ஸ்தானம் என்ன? தேவனங்களை என்ன வாக்கி இருக்கிறார்? என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டது? அந்த அதிகாரத்தை எப்படி நான் உபயோகிக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்திலே என் பங்கு என்ன, என் சலுகைகள் என்ன என்பது தெரியாமல் நாம் கை கட்டினது வாய் கட்டாதது மாதிரி இந்த உலகத்திலே ஜீவித்து நாங்கள் தேவனண்டை சேரலாம். ஐம்பலங்களுக்கூடாக ஜீவித்த மனிதர்களோடு தான் ஆரம்பத்திலே இருந்தே தேவன் அவர்களோடு பேசி வழி நடத்தினார். மோசைக்கு தன்னும் அவனுக்கு ஒரு முச்சடி எரிய காண வேண்டியதாக இருந்தது. அந்த ஜனங்களுக்கு ஒரு அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் காண வேண்டியதாக இருந்தது. 40 வருஷம் தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் கண்களாலே பார்க்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக அறிந்து கொள்ள முடியாது. உனக்கு விளங்கு, இப்ப உனக்கு விளங்குது அக்கிரி சமம் சமம், உனக்கும் எனக்குமே இல்லையாண்டு. எங்களை ஐம்புலங்களிலே ஜீவிக்க ஆண்டவர் அழைக்கவில்லை. அவரை பொறுத்த மட்டிலே ரோட்டில் போற நேரம் ஐம்புலங்களிலே ஜீவித்துக்கொள். அதெல்லாம் ஒன்றால் என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியும். இயேசு சீஷர்களுக்கு சொன்னார், நான் உங்களோடு கணக்கு காரியம் பேச வேண்டியதாக இருக்கிறதா, ஆனால் நீங்கள் இப்போ பொறுக்க மாட்டீங்க. அதாவது உங்களுக்கு இப்போ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இன்னமும் மறுபடியும் அவர்கள் பிறக்கவில்லை. இன்னமும் அவர்கள் ஐம்பலங்களிலே ஜீவிக்கிறார்கள். அவர்களுக்கு அது விளங்கவில்லை. பரிசேயரின் புளிக்காரத்தை குறித்து பேசினார். அவர்களும் நாங்கள் அப்பம் ஒன்றும் கொண்டு வரலையோ, விட்டு வந்துட்டாங்களா, ஐயோ மிஞ்சினது யார் எடுத்தாலும் தெரியாது, பேதுரு யோவான், ஐயோ செய்தே. The normal people. இயேசு இப்படிப்பட்டவர்களோடு தான் ஊழியம் செய்தார். அதனாலே நாம் எல்லாவற்றையும் மறுபுறப்படைந்த ஒரு பிள்ளைக்குத்தான் சொல்லுகிறார் என்று எடுத்துவிட முடியாது. இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கோ. நீ ஆழமாக நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் இவை நமக்கு வெளிப்படுத்துதலாய் தெரிய வேண்டும். இதை இன்னும் ஒரு ஆளுக்கு நீ போய் அவருடைய தொண்டைக்குள்ள அமைச்சலாம் என்று சொல்லி நினைக்காதே. இப்ப நான் சொல்ற காரியங்களை உனக்கும் இப்ப சொல்லும் பொழுது நீ தடுமாறினால் பேசாமல் விடு, ஜபம் பண்ணு, யாரிடத்தையும் கேட்காதே, உன் நேரம் வரட்டும், வெளிச்சம் கிடைக்கட்டும். ஆமே. இது மூளையை போட்டு கொத்தி 6-7 பேர்கிட்ட கேட்டு இப்படியோ அப்படியோ என்று சொல்லி விளங்கும் ஒரு காரியம் அல்ல. இது விளங்கப்படுத்துகிற காரியம் அல்ல. இது உள்ள வெளிச்சமாய் கிடைக்கும் காரியம். This is not something to be taught. This is something to be caught. You got to catch it. அவருடைய வலமையினாலே உதவியோடு இதை பிடிச்சுக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்துதலால் சொல்றேன் உங்களுக்கு. ஐம்புலங்களுக்குள்ளே ஜீவிக்கிற மனுஷர்களுக்கு விசுவாசம் கொஞ்சம் ஏற்படும்படிக்கே அவர்கள் கண்களாலே காணக்கூடிய விதமாக கர்த்தர் அக்னி ஸ்தம்பத்துக்கூடாக மேக ஸ்தம்பத்துக்கூடாக வழி நடத்தினார். கண்களால் காணும்படிக்கு ஒரே தேவாலயத்தையும் கட்டும்படிக்கு சொன்னார். ஆரம்பத்திலே நாங்கள் அவதானிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனம் காதேஷ் பானியாங்கிற அந்த இடத்துக்கு கிட்டு போய் 12 பேரை அனுப்பினார்கள் வேவு பார்ப்பதற்கு. அவர்கள் வந்து 10 பேர் வந்து சொன்னார்கள், அங்கே ராட்சதர்கள் உண்டே. எப்படி கண்டார்கள்? கண்ணாலே கண்டார்கள். அவன் எதில் இப்ப நடக்கிறான்? பின்ன ஐம்புலங்களிலே. அங்கே போக முடியாது. பயங்கரம், நல்ல இடம் தான், ஆனால் அவர்கள் பயங்கரமான ஆட்கள். அவர்கள் பால்வேறே நாங்கள் வெட்டுக்கிளிகளை போரிருந்தோம். அவர்கள் ராட்சியர்கள் என்று சொன்னார், ஜனம் எல்லாம் குளறிக்கு வேண்டு, இதை விரும்ப அழுது, நாங்கள் போக மாட்டோம். அவர்கள் கண்ணாலே கண்டதை விசுவாசித்தார்கள், இவர்கள் காதாலே கேட்டதை விசுவாசித்தார்கள். கண் காது ஐம்புலங்களிலே நடந்தார்கள். இன்றைக்கு எச்சின கிறிஸ்தவர்கள் நாளாந்தம் நடக்கிறார்கள். என்ன சரியான பிரச்சனை உள்ளமாமே கனடா, சரியான கெட்ட மனுஷர்கள் எல்லாரும் இருக்கணுமா, பயங்கரமாம் சுட்டுருவா. நாம் காதால் கேட்பதும் கண்களால் காண்பதும் அது ஐம்புலங்களிலே ஜீவிக்கும் ஜீவியம். இந்த ஜீவியத்துக்கு தேவன் தம்முடைய இரண்டாவது உடன்படிக்கையிலே அழைத்த பிள்ளைகளை அழைக்கவில்லை. யோவான் 11 ஜான், இதிலே இயேசு கல்லை எடுத்து போடும்படிக்கு சொல்லுகிறார் லாசரசை எழுப்புவதற்கு. 39 கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாறும் நாலு நாளாயிற்று என்றாள். மூக்கு ஏற்கனவே சிந்தித்தாள், இப்ப மணக்கு போகுது கல்லெடுத்தால். எதிலே ஜீவிக்கிறாள்? ஐம்புலங்கள், ஐம்புலங்கள். அதுதான் இயேசு உடனடியாக சொன்ன, விசுவாசித்தால் உனக்கு இப்பொழுது மகிமையே கம்மியாகும். விசுவாசித்தால், விசுவாசித்தால் இப்பொழுது கேள். மார்த்தாள் ஐம்புலங்களிலே ஜீவிக்கும் ஒரு மனுஷிக்கு இயேசு சொன்னார், நீர் விசுவாசித்தார் இல்லையா? புதிய பாட்டிலே இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளை, புதிய சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. ஐம்புலங்கள் இருந்தாலும் இப்பொழுது தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துதலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ரிசீவர் ஆண்டவர் அங்கே கொடுத்திருக்கிறார். இப்ப ரேடியோ ஒரு செய்தி வர்றதுக்கு யூ மஸ்ட் ஹேவ் எ ரிசீவர், அல்லது அதை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பகுதி, அல்லது நாங்கள் கேட்க முடியாது. அப்படிப்பட்டதான ஜனத்துக்கு தான் சொன்னார், நீ விசுவாசித்தாயானால் நீ மகிமையை காண்பாய். மாற்கு 9 அசுத்தாமி பிடித்திருந்த ஒரு பிள்ளையை தகுப்பன் கொண்டு வந்த நேரம் அந்த கதை உங்களுக்கு தெரியும். சீஷர்கள் அவன் அந்த அசுத்தாமியை கலைக்கவில்லை. இயேசு ஒன்றை கொண்டு வந்தான். அப்ப அவன் எல்லாத்தையும் சொன்னதுக்கு பிறகு அவன் சொன்னான், இப்படியால் ஏதாவது ஒரு உதவி செய்யுமாண்டவர் என்று. 23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். இது உனக்கு வெளிப்படுத்துதல் கிடைத்ததா? விசுவாசிக்கு எல்லாமே கூடும். நீ யார்? யாருக்கோ கிடைத்தது. புதிய ஏற்பாட்டிலே மறுபுறப்படைந்த ஒரு பிள்ளைக்கு விசுவாசம் தேவை என்று சொல்லி பவுல் ஒரு இடத்திலும் எழுதவில்லை. இப்பொழுது விசுவாசிப்பாயானால் நீ விசுவாசி. யாராவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு இப்பொழுது நீ இந்த குடும்பத்தில் இருந்தால் என்று சொல்லலாமா? நான் அதில் தான் இருக்கிறேன். நீ விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருடைய குடும்பத்திலே பிறந்தாய். Now God never demands faith from his children. ஏன் அவர்களுக்குள்ளே அந்த விசுவாசம் வந்திருக்கிறது, உனக்கு உரிமை. இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 14 இருக்குது, 16 அந்த நாளிலே, அதுல கேட்கிறாராண்டு பாருங்க, இது வெளிப்படுத்துதலாய் நமக்கு கிடைக்க வேணும், அல்லது நீ ஆண்டவருடைய கையை மடக்க பாப்பாய். யோவான் 16:23, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் விசுவாசத்தோடு கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அந்த நாளிலே, இதுக்கு முதல்ல மனுஷனோட பேசுற நேரத்தில் ஐம்பலங்களுக்கு கீழே இருந்த அதுல சொல்றான், விசுவாசித்தால் ஆகும். மாத்தாளுக்கு சொன்னார், விசுவாசித்தால் ஆகும். புதிய சிருஷ்டிக்கு இந்த விசுவாசித்தால் என்று பவுல் எழுதிய வெளிப்படுத்துதல் கடிதங்களிலே முழுவதும் வெளிப்படுத்துதல் ஒருக்கா எனக்கு காட்டுங்க. ஒற்று இடம், ஒரு இடம், பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் ஜெபங்களை நன்றியோடும் விசுவாசத்தோடும். அப்படி இருக்கா? நன்றியோடும் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலின், நன்றியோடு கூடிய ஜெபத்தினால், அதாவது நீ சம்பலுக்குள்ள கொச்சி காயும் வெங்காயமும் போடுற மாதிரி நன்றியையும் சேர்த்துக்கொள்ளுனுடைய ஜபச்சிலே. நன்றி, சம்பலுக்கு வெங்காயம் போடுவாதானே? இங்க இருக்கிறீங்களா? ஆரோட கதைக்கிறேன் நான். நன்றியை சேர்த்துக்கொள், அங்க இருக்குதான் விசுவாசம். ஏன் பவுல் எழுதவில்லை? ஏன் பவுல் ஒரு தடவையாவது நீங்கள் ஊக்கமான விசுவாசத்தோ? ஏனென்றால் இப்பொழுது நீ விசுவாசி, இப்பொழுது நீ அவரது குடும்பத்திலே இருக்கிறார், இப்பொழுது நீ அவர் குடும்பத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறாய். ஒரே இளவல்ல கதிரையில் உட்கார்ந்திருக்கிறாய். நீ கேட்கிறாய், ஆண்டவரே எங்களது சபைக்கு உம்முடைய இரக்கம் கிடைப்பதாக. இயேசு திரும்பி பார்த்து, விசுவாசம் உண்டா என்று கேட்கிறார். அவிசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் அவரை இரட்சகர் கர்த்தராக ஏற்றுக்கொண்டால் அவரது சிந்தப்பட்ட இரத்தம் உனக்காக. அந்த நேரத்திலே நாம் அவர்களை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் சொல்லலாம். ஒரு விசுவாசியை விசுவாசிக்க சொல்ற, நீ ஒரு விசுவாசி. இங்க இருக்கிறீங்களா? ஆமா. பவுலினுடைய கடிதங்கள் வெளிப்படுத்தப்பட்டவைகள் புதிய சிருஷ்டிக்கு நான்கு சுவிசேஷங்களில் இருக்கிற அநேகமான காரியங்கள். அது ஐம்புலங்களுக்கு உள்ளாயிருந்த ஜனங்களுக்காக எழுதப்பட்டு இயேசுவினுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாயிருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டது. நீ அதை எடுத்துக்கொண்டு உனக்கென்று வச்சுக்கொண்டு கூட விசுவாசம் தாரும் ஆண்டவரே எனக்கு. எப்படி உனக்குள்ளாக வந்து இந்த விசுவாசம் வளரப்போகிறது? வசனத்தின் வெளிப்படுத்துதல் கேட்கிறபடியால், கேசட்ஸ் கேட்கிறபடியா இல்ல, நீ வார்த்தையை படித்து அந்த சத்தம் கேட்கிறபடியா இல்ல, இல்லை அது அறிவு மண்டைக்கு மனதுக்கு வெளிப்படுத்துதல் வெளிச்சம் உள்ளே வருகிற அந்த வெளிச்சத்தினாலே உன் விசுவாசம் மேலே வருகிறது. Faith comes when you receive revelation. When you receive God speaking to you, revelation. And faith gets strengthened. அதுதான் அங்க போட்டிருக்குது, வசனத்தை கேட்பதனால் வெளிப்படுத்துதலை பெற்றுக் கொள்வதனால். ஐம்புலங்களிலே இருந்தவர்கள் காணும்படியாக தொடும்படியாக ருசிக்கும்படியாக தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். வெளிப்பட வேண்டியதாய் இருந்தது ஏனென்று கேட்டால், எல்லாரும் ஐம்பலங்களுக்குள்ளே இருந்து சாத்தானுக்கு அடிமையாகினபடியினாலே எல்லாவற்றிலும் அவர் நம்மை போல அவர் ஆக வேண்டியதாய் இருந்தது. அந்த பாவத்துக்கு பலியாக தம்மை ஒப்பு கொடுக்க, அதனாலே தான் யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே இருந்து வாசித்தால் அவன் என்ன அங்கு எழுதுகிறான் என்று பாருங்க. யோவான் முதலாம் அதிகாரம் ஒன்று, யோவான் முதலாம் அதிகாரம் ஒன்று, யோவான் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும், சொல்லுங்கோ கேட்டதும், கண்களினால் கண்டது, ஏதாவது அழகாக்குறது மங்கால பாருங்க, கண்களினால் கண்டது, நோக்கி பார்த்தது, கைகளினாலே தொட்டது, சொல்லு கண்டது கேட்டது தொட்டது நோக்கி பார்த்தது, எதை குறிச்சு பேசுற? அதாவது இயேசுவை ஐம்பலங்களினாலே தொட்டு பார்த்தாங்களா? ஐயோ இந்த கையை கொஞ்சம் தாங்க, ஜீசஸ் இருக்கா தொட்டு பாப்போம், அதுக்கு ஐயோ சாஃப்டா இருக்கப்பா, ஐயோ அவர் உடுப்பு இருக்கா தொட்டு பாப்போம் அப்பா, ஐயோ அங்கே தூரத்தில் இருக்கிறாரு என்ன அவர் தானே என்ன பாப்போம், கூட்ட முடியட்டு நான் சந்திக்கிறேன் போய் அவரே. நோ, இன்னோ ஐம்புலங்களிலே இருக்கிறவர்கள் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் அனுமதித்தார். ஏன் விசுவாசம் இன்னும் வரவில்லை, அவர்களுக்குள்ளே அந்த ரிசீவர் இன்னும் இல்லை, அவர்கள் ஜென்மஸ்வாவத்தோடு இருக்கிறார்கள், மறுபிறப்பு அடையவில்லை, அவனுக்கு எப்படி மாறது விசுவாசம்? அவனுக்கு தேவனுடைய காரியங்கள் எல்லாம் பைத்தியம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, சொந்தமானவரிடத்தில் வந்தார், ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவரை அறியவில்லை. எப்படி அறிய போகிறது? வெளிப்படுத்துதலினூடாக. அதுதான் மதிய மாதிரி நாள் அவள் பார்த்துட்டு இது வேலைக்காரன் என்று சொல்லி பேசினார், எங்கே அவரை வச்சிருக்கிறீங்க, அவரை சொன்னீங்கன்னு நான் கொண்டு கொண்டு போயிருவேன். அதன் பிறகு இயேசு பேரினார், இயேசு பேசினார், மேரி she got the revelation. எம்மாச்சரிவிலே அவர்கள் ஐம்பூலங்களில், நீ என்ன உமக்கு உண்டைக்கு தானே எல்லாம் தெரியும், நாங்கள் துக்கமா நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு ஒன்று நடந்தது தெரியாது. என்ன நடந்தது? இயேசு பேசுகிறார், அவர்களோடு நடந்து போகிறார், அவர்கள் உள்ளான கண்கள் வெளிப்படுத்துதலை பெறும் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, வெளிப்படுத்துதலை கிடைக்கும் காதுகள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்னமும் அவர்கள் ஜென்மசுவாப மனுஷர்களாகவே இருந்தார்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் இன்னமும் உள்ளே மாறவில்லை. ஆபிரகாம் ஜென்மசுவாபம் உள்ள மனுஷன், இதோ பார்த்தாயா, இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் என்ன எழுதுகிறான், அவன் முந்தி இருந்த நிலைமையை எழுதுகிறான். கண்களாலே தொட்டோம், கண்களாலே தொட்டோம், கையாலே தொட்டோம், கண்களாலே பார்த்தோம், காதாலே கேட்டோம், கண்ணாலேயும் தோண்டலாம். பட நாங்கள் ஒரு வித்தியாசமான காலகட்டத்திலே ஜீவிக்கிறோம், அறிந்து கொள். அதனாலேதான் அவருக்கு நமக்கு வந்து கண்கள் காணும்படிக்கு காட்சி அளிக்கிறது அல்ல, வேறு ஒரு காரியம் உள்ளே எங்களுக்கு வந்திருக்கிறது. புதிய சிருஷ்டி தேவாவியானவர் கொடுபட்டிருக்கிறார் எங்களுக்கு. அந்த நாளிலே நான் என் ஆவியை உங்களுக்குள்ளே போடுவேன். ஆனபடியினாலே இந்த மாமிச கண்கள் காணும்படிக்கோ, இந்த மாமிச காதுகள் சத்தமாய் கேட்கும்படிக்கோ தேவன் பேசுகிறதும் இல்லை, தம்மை காமிக்கிறதும் இல்லை. இப்பொழுது the revelation knowledge நமக்கு தேவை. தேவாவியானவர் மூலம் மட்டுமே நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம், வார்த்தையின் வெளிச்சத்தை அறிந்து கொள்ளலாம். தேவன் வார்த்தையினூடாக தம்முடைய குமாரனை வெளிப்படுத்த போகிறார். ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் வரும் பொழுது உனக்கும் எனக்கும் புதிதான ஒரு இயேசு கிறிஸ்துவுடைய வெளிப்படுத்துதல் கிடைக்கிறது. நமது ஆவி அவரை கண்டுகொள்கிறது. விளங்கும்படியாக சொல்கிறேன், அவர் உருவத்தை அல்ல. வேத வசனம் வெளிப்படுத்தப்படும் பொழுது உன் ஆவியிலே நீ இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்கிறாய். அதுதான் அந்த கழிகூறுதல் உனக்குள்ளாய் வருகிறது, அதுதான் உனக்கு வாஞ்சியை கொடுக்கிறது. மறுபடியும் ஆக நான் பைபிள் ஸ்டடி கூட வேணும் என்று சொல்லி மற்றவன் வந்துட்டு ஒரே ஒரே நாங்கள் கேட்கும் தானே வந்து என்ன பிரயோஜனம், கேட்கறதுனால கூட கேட்கறதுனால கூட கொடுக்க வேண்டி வருமே என்றுட்டு நின்றுவான். இன்றைக்கும் ஐம்புலங்களில் ஜீவிக்கும் ஜனங்கள் தான் எச்சனை. அப்ப இரண்டாம் வசனத்திலே அந்த ஜீவன் வெளிப்பட்டது, ஆதி முதல் இருந்ததும் வார்த்தை ஜீவன் வெளிப்பட்டது. கையால தொட்டோம், கண்ணால பார்த்தோம், காதால கேட்டோம், நோக்கி பார்த்தோம், கிட்ட போய் இருந்தேன், சாய்ந்திருந்தேன், எல்லாம் ஐம்புலங்கள். அந்த ஜீவன் வெளிப்பட்ட பிதாவினிடத்தில் இருந்து எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை யாரை குறித்து பேசுகிறார்? இயேசு கிறிஸ்தே, அவரே ஜீவன். அந்த ஜீவனை நாங்கள் மறுபடியும் கண்டு பார்த்தீங்களா, காணும்படியாய் வந்தார். அதை குறித்து சாட்சி கொடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். சரி, இப்ப அப்போஸ்தலர் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் வாங்கோ. இங்க காண்பிக்கிறேன், இப்ப உனக்கு ஓடி ஒரு காரியம் வெளிப்படுத்துதலாய் வர வேணும், ரெடியா? பெந்தெகொஸ்தே நாள் வந்தது, தேவனுக்கு தெரியும் ஐம்புலங்களிலே ஜீவிக்கிற ஜனத்தை எப்படி இஞ்சால கொண்டு வர வேணும் என்ற விசுவாச ஜீவியத்துக்கு. 40 வருஷத்துக்கு பிறகு அக்கினி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் எடுத்து விட்டார். ஒரு நாள் காலையில வந்து எகிப்தால வலிக்கிற நேரத்தில் இருந்த 1 வயது பிள்ளை 40 வருஷத்துக்கு பிறகு வெளியில வந்து பார்க்கறது கூடாரத்துக்கு பிள்ளை இல்லை, மனுஷன் 40 வயது எங்க காண இல்ல. மோசஸ கூப்பிடுவான், அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், காண இல்ல. ஓட்டி இருப்பாங்க உள்ளுக்கு, கூட அடுத்துக்குள்ள எல்லாரும், என்ன நடந்தது, என்னவும் வேற போதும், நெருப்பு கருப்பு, என்னவும் பிரச்சனை வேற போதும், ஆண்டவர் காணையிலே விளங்குதான். நான் உங்களுக்கு சொல்றது, the presence of God was seen. இப்ப அவங்களுக்கு காண முடியாது, எடுத்து போட்டாரே. விசுவாச ஜீவியத்திலே கொண்டு வர, எரிக்கோக்குள்ள போன உடனே மன்னாவன் நின்று போச்சு. இது மன்னாவையும் குறைக்கிறான், அதுவும் ஒரு அற்புதம். அங்கு போய் அவங்களாகவே நாட்டி மரக்கரை அதெல்லாம் வச்சு ஆண்டவர். சோ படிப்படியாக அவர் விசுவாச ஜீவியத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு இதை நீ கேட்கும் பொழுது நீ எந்த ஜீவியத்தில் நீ இருக்கிறாய் என அறிந்து கொள். ஐம்புலங்களில் ஒன்றில் ஜீவிக்க வேண்டும் அல்லது விசுவாசத்தில் ஜீவிக்க வேண்டும். ஐம்புலங்களில் ஜீவிக்கிறது சாத்தானின் ராஜ்யம், ஐம்புலங்களுக்குள்ளே ஜீவிக்கிறது பயத்தினால் ஜீவிக்கும் ஜீவியம். ஏன், அவர்கள் கேட்டதை உடனே பயந்தார்கள், கண்டதும் பயந்தார்கள். நாங்கள் திரும்பி போவோம் என்று சொன்னார்கள். தேவன் அதை அனுமதித்தார். கேட்கிறதையும் காண்கிறதையும் பலர் சொல்கிறதையும் நம்புற ஜீவியம் தான் ஐம்பலங்கள் ஜீவியம், பய பய ஜீவியம். Either we walk by faith or we walk by fear. You cannot be in between. இடையில் இருக்க முடியாது. ஒன்றில் நீ வாசத்திலே ஜீவிக்க வேண்டும் அல்லது பயத்திலே ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் விசுவாசத்திலே ஜீவிக்க வேண்டுமானால் தேவனுடைய சாப்பாடு சாப்பிட வேண்டும். அந்த சாப்பாடு தான் வெளிப்படுத்துதல். வேதம் வாசிக்கிறேன், வெளிப்படுத்துதல் தேவை. ரெவலேஷன், அவரது வெளிச்சம் உள்ளே வர வேணும். வேத புத்தகத்தை வாசிக்கிற நேரம் அறிவு நமக்கு கிடைக்கும். ஆனால் வெளிப்படுத்துதல் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது போல, ஆவியானவர் இடத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துனுடைய வெளிப்படுத்துதல், அவரே ஜீவனுள்ள வார்த்தை, இது எழுதப்பட்ட வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை கூடாக அது வெளிச்சமாக நிஜமாக எங்கள் ஆவிக்கு கொடுக்கப்படுகிறது நேரடியாய். இதை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசம் மேலே வருகிறது, மேலே வருகிறது. விசுவாசத்தின் மேல் விசுவாசத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி, வெளிப்படுத்துதல் கிடைக்கப்படும். அதை அதுதான் சாப்பிடும் உணவு. அதுக்காகத்தான் இயேசு ஜபிக்கும்படிக்கு சொன்னார், அன்றன்றுள்ள அந்த அப்பச்சை எங்களுக்கு அன்றைக்கு தார். அப்பம் எதற்கு? சாப்பிட, சோறு. அதான் பசி உள்ளவர்களை வாங்கி சாப்பிடுங்கள் என்று சொன்னார், பார்த்துட்டு கொண்டிருங்கள் என்று சொல்லவில்லை. சாப்பிடும் உணவு தான் வெளிப்படுத்துதல். சரி, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை பாருங்கள். என்ன செய்கிறார்? பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். இவர்கள் சீஷர்களை விட மற்ற எல்லாரும் ஐம்பலங்களிலே இருக்கிறவர்கள், மறுபுறப்படையாதவர்கள். அவருடைய அப்போஸ்தலர்கள் மட்டும் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசு வந்து அவர்கள் மேல், யோவான் 20 அதிகாரத்திலே ஊதினார் அல்லவா, அவர்கள் மறுபடியும் பிறந்தார்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஊதினார். தேவன் ஆதியாகமத்திலே ஆதாம் நாசியிலே ஊதின மாதிரி அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆனால் இயேசு புதிய சிருஷ்டியை சிருஷ்டிக்கும் பொழுது அவரும் பிதா செய்கிறதை கண்டு செய்கிறார். மனுஷன் இப்பொழுது ஜீவ ஆத்மா மட்டுமல்ல, உயிர் கொடுக்கும் ஆவியாக மாறுகிறான். ஆனால் மற்ற எல்லாரும் வந்து ஐம்பலங்களுக்குள்ளாண்டு இருக்கிறான். இவர்கள் அந்த ஒரு இடத்தில் இருந்த பொழுது 2 வசனம், பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. சத்தம் கேட்டார்கள், விளங்குத? ஐம்புலங்கள் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு காற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல் பிதிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு கண்களாலே கண்டார்கள், முழக்கத்தை கேட்டார்கள். அதான் அவரது எங்கள கூட்டத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, முழக்கமும் அக்கினி நாவும். நீ அம்புதங்கள்லையா சேவிக்கிறாய்? See, God is helping those people to come out. காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்ததே. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஆவியானவர் தங்களை தந்தவர்கள் வார்த்தைப்படி ஒவ்வொரு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். 11வது வசனம், கிரேக்தரும் அபிராபியருமாயிர நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அங்கிருந்த ஜனங்களுக்கு கேட்க வேண்டியதாயிருந்தது. அவன் கேட்டா தான் கொஞ்சம் விசுவாசிப்பான். என்னடா இவன் எந்த பாஷையில பேசுறான்? அவனுக்கு அப்படியாய் கேட்டா தான் விசுவாசம் பெறும். ஏன்? அவன் பழைய சிருஷ்டி. இருக்கிறீங்களா? அதான் வேதத்திலையும் போட்டு கொண்டு கோர்ந்தியர் 14 அந்நிய பாஷை வந்து யாருக்கு சைனா இருக்குது? 1 கொரிந்தியர் 14:22 அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்நிய பாஷைகள், அதாவது இவர்கள் அவர்களுடைய பாஷையிலே பேசினார்கள். அவனுக்கு ஆச்சரியமா போயிட்டு, எந்த பாஷையை பேசுறான்? ஒரு வெள்ளக்காரன் எழும்பி தமிழ்ல பேசுறான். அல்லது இன்னொருவன் சிங்களத்தில் பேசுறான். அப்ப அவனுக்கு விசுவாசிக்க கூடியதான் இருக்கும் அதை கேட்கிற ஆக்களுக்கு. அப்ப அப்படியான ஆக்களோடு தான் ஆண்டவர் அதை அனுமதித்தார். சரி, அப்ப காரியம் இப்படி ஆயிருக்கிறது. ஆனால் நாங்களோ இப்பொழுது ஐம்புலங்களிலே ஜீவிக்க எங்களை அழைக்காமல் தேவனுடைய ராஜ்யத்தின் காரி அவருடைய ராஜ்யத்திலே நாம் வெளிப்படுத்தப்பட்ட காரியத்திலே நாம் ஜீவிக்கவே நம்மை அழைத்திருக்கிறார். சபை வெளிப்படுத்தப்பட்ட அறிவிலேயே கட்டப்பட வேண்டும். நீ கட்டப்பட வேண்டுமானால், அவர் என்ன சொல்றார், என் திருச்சபையை இந்த கல்லின் மேல், இந்த வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து, வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து. பேதுருவுக்கு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டார். வசனம் வெளிப்படுத்தப்பட்டது. உனக்கும் வசனம் வெளிப்படுத்தப்படும் பொழுது நீ கட்டப்படுகிறாய். மைண்ட் நாலேஜ் வரும் பொழுது அரிகண்டமாய் எப்பொழுது நான் முடிப்பேன் என்று காத்து கொண்டிருக்கிறாய். மைண்ட் நாலேஜ் பெருமையை கொண்டு வரும். கூட கூட எடுக்க சிலர் அப்படியே பைபிள் காலேஜில் படித்து கொண்டே போவினாம். பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டியாம், இப்போ என்னவாம் டிடியாம், டாக்டர் ஆஃப் டாங்கிஸ், இல்லை டாக்டர் ஆஃப் டிவினிட்டி, டாக்டர் ஆஃப் டிவினிட்டி. பட் இஃப் யூ ஆர் காஸ்டிங் அவுட் டெவல்ஸ், காட் ஹஸ் கிவன் யூ அ டிடி, டெவல் டிரைவர். அதுவும் எனக்கு விளங்கவில்லை. You drive out the devils, DD. வெளிப்படுத்துதல் உள்ளான காதாலை கேட்க வேணும். நீ இந்த ஜபத்தை ஜபம் பண்ணு. ஏசாயா 50:4 இளைப்படைந்த ஒரு சகோதரன் சகோதரிக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு, அந்த இருக்குது அறியும்படி வெளிப்படுத்துத. கர்த்தராகிய ஆண்டவர் யார்? அது தேவாவியானவர் எனக்கு கல்விமானின் நாவை கொடுத்தார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என்னுடைய செவியை கவனிக்க செய்கிறார். இந்த செவி அல்ல, உள்ளான செவி. பார்த்தீங்களா? இப்போ உனக்கு விளங்க வேணுமே. உள்ளான செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் தேவ ஆவியானவர் என் செவியை திறந்தார். நீ கேப்பியா? ஆண்டவரே என் செவியை திறந்து விடும். ஜெபம் பண்ணி இருக்கிறியா? நீ இதைத்தான் கிளீன் பண்ணுவாய். அந்த பட் எல்லாம் போட்டு ஊ இதெல்லாம் செய்து காதுக்கு வடிவா எல்லாம் போட்டு தொங்க தொங்கட்டான் கடுக்கன். ஆனால் உனக்கு உள்ளான செவி செவிடி செவிடன். வெளிக்காதுக்கு நீ எல்லாம் தொங்க தூக்கணம் குருவி போடுறாய் நலம். அதே மாதிரிதான் மற்ற எல்லாம் உள்ளான காரியம்தான் முக்கியம். அழகு வழியில் கியூட் எக்ஸ்போர்ட் லிப்ஸ்டிக் அடிச்சென்ன என்ன
பிதியோசனம் இல்லை, உள்ளான சாந்தம் உள்ள ஆவிதான் மிக முக்கியமான அழகு. அட்டே நல்ல ஆமேன்.
அது இல்லாம வெளியால நீ எல்லாம் பூசி செய்தால் உனக்கும் பண்டிக்கும் வித்தியாசம் இல்லை.
பண்டியா? ஆம்.
மூக்குத்தி போட்டேன்னு என்ன குத்தி போட்டேன்? ஒரு குத்தியும் சரி வராது உனக்கு. பனங்குத்தி தான் சரி. சட்டியா சொன்னியார் உள்ளான அழகு. ஆனால் தேவன் இவைகளை இது செய்ய வேணும் அப்படி சொல்ல, முதலில் உள்ளே. அப்ப முதல்ல எங்களுக்கு அந்த காது தான், அந்த செவி தான் திறக்க வேணும். என்ன சொல்றேன்? ஓ ஹோலி ஸ்பிரிட், ஓபன் மைண்ட், இயர்ஸ் லார்ட். மூன்று தடவை கூப்பிட்டு வார்த்தையின் வெளிச்சம் சாமுவேலுக்கு கிடைக்கவில்லை. தேவன் வார்த்தையால் வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஞாபகமா? வெளிப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டால் கர்த்தரை நீ அறிந்ததுக்கு சரி. ஹல்லேலூயா. 21 வசனம் மறுபடியும் உனக்கும் எனக்குமாய் எழுதப்பட்டிருக்கிறது. கத்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கத்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தைங்களா, வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் இன்றைக்கும் உனக்கும் எனக்கும் கத்தர் வார்த்தையினூடாக தம்மை வெளிப்படுத்த போகிறார். வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார். ஆதி முதல் இருந்த இந்த இவரை, இந்த ஜீவனை நாம் தொட்டோம், கண்டோம், பார்த்தோம் என்று யோவான் எழுதினது. இவரே தான், அவரே தான். இந்த வார்த்தை உன் இருதயத்திலும் உன் வாயிலும், இதுதான் வெளிப்படுத்துதல் நமக்கு தேவை. இதற்காகவே பிசாசு உன்னையும் என்னையும் வேத புத்தகத்தை விட்டு விலக்கி வேலை 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 என்று வைக்கோல் எடுக்கும்படிக்கு கனடா தேசத்திலும் லண்டன் தேசத்திலும் ஜெர்மனி தேசத்திலும் எல்லா தேசங்களிலும் ஓட வைக்குது. வெளியூர்லேயே இருக்கும் ஜனங்களை போய் பொறக்க வைக்கோல். சனிக்கிழமை வேலை செய்வியா? ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செய்வியா? இரவிலே போடுவியா பேப்பரை? காலமையிலே போட்டு புறக்குவியா? எல்லாம் ஓடிச்சிருக்கிறதே. நான் இவைகள் யாவும் முற்றிலும் பிழை என்று சொல்லவில்லை. நேரத்தை குடிப்பதற்கு, உன்னை களைப்படைய செய்வதற்கு, நித்திய ஜீவனை முழுவதுமாக நீ சுதந்திரிக்காமல் இருப்பதற்கு, களைப்போடு அடிமைத்தன வேலை செய்து நீ நெற்றி வேர்வை சிந்து சாபத்துக்குள்ளான அப்படியான வேலை செய்து கண்ணை மூடுவதற்கு சாத்தானின் திட்டம். என்ன பெரிய திட்டம்? அண்டைக்கு தன்னண்டைக்கும் செய்கிறான். வேற ஒரு பேர் அவருக்கு புது இல்லை, மோட்டு பிசாஸ். ஆனால் அதை விட மொக்கடாசாமியா இருக்குது தேவனுடைய பிள்ளைகள். அதான் இயேசுவே சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் இந்த உலகத்தின் பிள்ளைகளை விட இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் பிள்ளைகள் நல்ல ஞானவான்களாக இருக்கிறாங்க. ரைட் நவ் எனக்கு தெரியும் எத்தனையோ பேருக்கு இந்த காது கேட்காது, இந்த காது கேட்காது. அண்டி 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 உற்று சத்தமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் பேசுறது கேட்டுரும். யோவான் 15:13, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். தொடர்ந்து வாசிப்போம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று அழைக்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர்கள் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இங்க பார், ரெடியா? பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் தொடக்கம் எல்லாரும் ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். வேலைக்காரர் தேவனுக்கு, மோசே தேவனுடைய ஊழியக்காரன், ஜோஷுவா தேவனுடைய ஊழியக்காரன், வேலைக்காரன், ஐம்பலங்களுக்குள்ளாய் ஜீவித்தவர்கள். இயேசுடைய வருகையிலே இந்த உலகத்திலே அவர் ஜீவித்த பொழுது இந்த டைமிலே அவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், யூ ஆர் மை ஃப்ரெண்ட், ஐ ஹவ் கால்ட் யூ ஃப்ரெண்ட். டு யூ நோ தட் ஜீசஸ், நீ ஆயத்தமா கண்ணை மூடு, சொல்லு, இயேசுவே உம்முடைய ஆவியானவர் மூலம் அந்த வெளிப்படுத்துதலை எனக்கு தாரும். ஆமேன். எம்மாவு தெருவிலே நடந்து போன இயேசு இங்கே இருக்கிறார், அவரிடத்தில் தான் நீ இப்ப கேட்டாய். அவர் எங்களை விட்டு போக முடியாது. எடுத்துக்கொள் இப்பொழுது, அவர் உன்னையும் என்னையும் இப்பொழுது சிநேகிதர் என்று சொல்கிறதில்லை. நீ அவர் உன்னை சிநேகிதன் என்று அழைக்கிறதில்லை. அப்படியானால் யோவான் 20:17 இயேசு அவளை நோக்கி, இது உயிர்த்தெழுந்த இயேசு, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரர்கள் இடத்திற்கு போய். He is calling you, you are my brother and my sister. More than a friend. Oh my God. அவர் சொல்லவில்லை, go and tell my friends. புதிய சிருஷ்டி இப்பொழுது அவர் குடும்பத்திலே பிறந்தபடியால் மேலான இடத்துக்கு அவர் கொண்டு போய்விட்டார். இவையாவும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துக்கூடாகவும் உயிர்த்தெழுதலுக்கூடாகவும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களும் பெரிதான சலுகைகளும் சுதந்திரமும். கிறிஸ்துவோடு இப்பொழுது தொடர்ந்து நீ சுதந்திரன். அவருக்கு என்னென்ன காரியங்கள் உரிமையோ உனக்கும் எனக்கும் உரிமையானது. சகோதரர்களிடத்திலே போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். Changed from friend to brother. அது குடும்பத்திலே இருக்கும் நெருக்கமான இரத்த உறவை அங்கே குறிக்கிறது. எபிரேயர் 2:5 I hope you receive that. 11:11 எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும், பரிசுத்தம் செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும், அதாவது நாங்கள் ஒருவராலே தேவனாலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை நண்பர்கள் என்று, நண்பன் சகோதரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? சகோதரன் வேண்டால் இன்னும் குளோசா போச்சு. அது என்ன? ஓன் பிரதர், மை ஓன் சிஸ்டர், ஓ மை குட்னஸ். அவர்களை அவர் சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை, யார் வெட்கப்படவில்லையாம் சகோதரர்கள் என்று சொல்ல? இயேசு இப்பதான் கொஞ்சம் மரியாதையாட சொன்னார், என்ற பிரதர்ஸ் கிட்ட சொல்லுங்க. என்னுடைய ஒரு சகோதரன் என்னிடத்தில் வந்து, எனக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் தேவையாயிருக்குது, தருவீங்களாண்டால் நான் உனக்கு விசுவாசம் இருக்கான்னு கேட்கிறதா? You are in the family. நீ ஒருத்தல் செய்து கொடுக்க பாப்பாய் இல்லையா? இது இதன் நிமித்தம் அவருடைய சகோதரன் சொல்ல அவர் வைக்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து யாருக்கு எங்களுக்கு சபை நடுவிலே. அதோ பார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், அவருடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். எனக்கு இப்ப சொல்லு, உன்னிட்ட போய் விசுவாசம் டிமாண்ட் பண்ண போறார் ஆண்டு.
Tell me whether if you have faith.
என்ன இது? இப்ப இந்த சந்தேகமும் அவிசுவாசங்கள் எல்லாம் ஓடி மறைய வேணும். இதை தியானித்து வெளிச்சமாய் நமக்கு கிடைக்கும் பொழுது, ஐம்புலங்களிலே இருக்கிறவர்கள் தான் கூச்சம்பில் போட்டு கத்த வேணும், பாகால் வாடா, ஏன் இருக்கிறாய், கையை கிழிச்சு காலை கிழிச்சு கேட்கவில்லையோ. அப்ப எலியா சொன்னான், இன்னும் கொஞ்சம் மூண்டி கத்துங்க வேண்டே, அவன் அங்கே போயிட்டான் போல இருக்கு. மேலியா ஞாபகம் இருக்கா? சோ தேவன் நம்மோடு பேசும் பொழுது குடும்பத்திலே அவர் வித்தியாசமாய் பேசுவார். அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் பண்ணினார். நமக்கு இந்த சலுகைகள் தெரியாது, நாம் என்னென்று நாங்கள் சுதந்திரத்தை சுதந்திரிப்பது, நாம் குழந்தைகளாக இருந்தால் அடிமைகளாகவே இன்னமும் இருப்போம் என்று சொல்லி கலாத்தியர் புத்தகம் அறிவிக்கிறது. கலாத்தியர் எடுங்கோ, கலாத்தியர் 4:1. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் அதாவது மறுபுறப்படைந்த ஒரு பிள்ளை எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும், எல்லாவற்றுக்கும் எஜமான், நீ எல்லாவற்றுக்கும் எஜமானாம் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கு மட்டும், அதாவது வெளிப்படுத்துதல் இல்லாமல் ஒரு குழந்தையாயிருக்கும். எட்டும் சும்மா ஆண்டவரே, சுவாமி, தெய்வமே, களையா, பாரையா, என்னையா பேசாமல் இருக்கிறேன். இது குழந்தை, சிலவட இன்னும் குழந்தை பிறக்கவும் இல்லை. சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அடிமை பழைய சிருஷ்டி, பழைய சிருஷ்டி பாவத்துக்கு அடிமை, சாத்தானுக்கு அடிமை இங்கே இருக்கிறையா. சுதந்திரவாளி மறுபுறப்படைந்து புதிய சிருஷ்டி ஆகின பிள்ளை, ஆனால் அது அறிவில்லாமல் குழந்தையாயிருக்கு மட்டும் அது எஜமானாக ஜீவிக்க முடியாது. இங்கே இருக்கிறியா? அந்த சுதந்திர அந்த பிள்ளைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிறந்த பிள்ளைக்கும் சாத்தானின் ராஜ்யத்திலே இருக்கிற பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லை. அடிமையாகவே நீ கிடக்கிறாய். வளரு, வெளிப்படுத்துதலை எடுத்துக்கொள், காதை திறக்கும்படி ஆண்டவரிடத்திலே கேள், ஜபம் பண்ணி வா. முழுசாதை அங்க வந்திருந்து முழுசுறதன் காரணம் வெளிப்படுத்துதல் இல்லை. நெத்தி சுருங்குதலின் காரணம் வெளிப்படுத்துதல் இல்லை. நீ மேலே இருக்கும் கடகத்தின் இடத்திலே கேட்கிறாய் ஆலோசனை. கடகம் உன்னுடைய தலை. The revelation knowledge, அது வித்தியாசமாய் ஆண்டவர் எங்களோடு பேச. பவுலினுடைய கடிதங்கள் யாவும் புதிய சிருஷ்டிக்காய் எழுதப்பட்டது, புதிய சிருஷ்டிக்காய். அதுதான் அங்கே பிலிப்பியர் 4:1, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நன்றியோடு கூட உங்கள் விண்ணப்பத்தை தெரியப்படுத்துங்கள், பேசும் பொழுதே நான் கேட்பேன் என்று 65 ஏசாயா அவர் ஆண்டவர் சொன்னது அதுதான். சும்மா விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் குற்றஞ்சாட்டுதலையும் விடுங்கோ, நான் உங்களோட ஜபத்தை நான் கேட்டு மறுமொழி கொடுக்கட்டும் என்று சொன்னார். அதுதான், இவைகள் விரல் நீட்டுதலும் நிபச்சொல்லும் முறுமுறுத்தலும் பின்னால கடிக்கிறதும் எல்லாம் இருக்கிற நேரத்தில் அசுத்தாவிகள் வந்து சூழ்ந்து கொண்டு எங்களது ஜபத்துக்கு தடையை கொண்டு வருது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஊழியக்காரனாகிய தானியேல் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணின முதலாம் நாளிலேயே உன் ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி தேவன் சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டு அவருடைய ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள் உபவாசத்தில் இறங்கி ஜபம் பண்ணும் பொழுது எல்லாம் இன்னும் 7 குடல் காய்ந்த பிறகுதான் நான் கேட்பேன் என்று சொல்றது தேவன். ஒரு குரல், நாம் யார், எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், தேவன் எதை கொண்டு வந்து எந்த இடத்திலே விட்டிருக்கிறார், பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா 15 அதிகாரத்திலே ரெண்டு சகோதரங்கள் இருக்குது ஒரு தகப்பனுக்கு. ஒருவன் வீட்டை விட்டு போய் எல்லாவற்றையும் செலவழித்து பன்றீர உணவை சாப்பிட்டு மனம் திரும்பி வீட்டை வந்துட்டான். அவனுக்கு கொழுத்த கன்றம் அடிக்கப்பட்டு பாடல் பாடல் மங்க நடக்குது பாட்டி. மூத்த சகோதரன் வெளியில் நின்று இருக்குது வீட்டை விட்டு போய், நின்றுட்டு உள்ளே இப்போ வருது வீட்டை. இந்த சகோதரன் தான் அநேகமான கிறிஸ்தவர்களுடைய நிலைமை. இந்த மூத்த சகோதரனை போல என்ற ஒரு கேசட் ஒன்று இருக்குது, கேள் அதை. அவன் சொன்னான், 29 வசனம், இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது நீர் கொடுக்கவில்லை. வேசிகளிடத்திலே உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகியவன் வந்தவுடனே கொளுத்த கண்ட இவனுக்காக அடிப்பிச்சிரோ என்றார். அதற்கு தகப்பன், மகனே மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளது சிலது அந்த எனக்குள்ளது எல்லாம் உனக்குரியது. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்தது எல்லாம் நமக்குரியது. அபிமாசை கெஞ்சுறம் நாங்க, புத்தியினம் பைத்தியம் வெளிப்படுத்துதல் கிடைக்கவில்லை. பாஸ்டர் எல்லாம் அறிஞ்சில அவங்கள் கெஞ்சாங்களே பாஸ்டர், அவன் கெஞ்சினா அவன் கெஞ்சட்டும் போட்டு.
பாருங்க ராஜா, எங்களுக்கு நிலைமையை பாருங்க ராஜா. தவமே
அவர் பார்க்கல, கண்ணை மூடிட்டு இருந்தவர் இவ்வளவு நேரம்.
எப்போதும் என்னோடு இருக்கிறாய், புதிய சிருஷ்டி எப்பொழுதும் தேவனோடு இருக்கிறான், எனக்குள்ளதெல்லாம் உனக்குரியதாயிருக்கிறது.
இதுதானே அறியல, இதுதானே வெளிப்படுத்துதல். தேவை எல்லாம் உங்களுக்குரியது. தேவன் தம்முடைய ஒரே பிறானை குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு உனக்கும் எனக்கும் கொடுத்ததுக்கு பிறகு அவரிடத்தில் ஒன்றும் இல்லை இனி கொடுக்க. இருக்குதா? எபேசியர் 1:3
கெஞ்ச போறியா? இனிமே மூத்த வியாகுலமாதா போட போறியா? நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சில ஆசீர்வாதத்தினாலும் சில சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
இறந்த காலம் பார்த்தீங்களா, முடிந்தது. இவனுக்கு ஏற்கனவே ஆடும் பன்றியும் கோழியும் எல்லாம் வீட்டிலே இருந்தது. அவன் போய் சொல்லி எனக்கு இன்றைக்குது அடியுங்கோ அப்பன்னு சொல்லி எடுக்க முடியல. மூத்த சகோதரன் இருக்கிறார் சர்ச்சில் முழுசி முழுசி. நேற்று முந்தின நாள் வந்த ஒரு சகோதரி வந்து விடுதலை அடைஞ்சு கொண்டு போகுது. இது முன்னுக்கு பத்துராத்தல் பானையும் வச்சு பார்த்துட்டு முழுசி முழுசி இருக்குது, கையாட்டி எடுக்க இயலாம. அது வந்தது ஒரு ஸ்லைஸை தூக்கிட்டு போயிட்டது. குணமாக்குதல், விடுதலை, வெளிப்படுத்துதல் பிள்ளைகளின் அப்பம் அந்த இருக்குது. வெளிப்படுத்துதல் எங்கே இருக்கிறாய்? நீ ஊழியக்காரனா பிள்ளை? பிள்ளை உன்னை செல்ல பிள்ளையாக பொழுதும் வைத்திருக்க மாட்டார், யுத்தம் பண்ணுகிற பிள்ளையாகவே வழி நடத்துவார். செல்ல பிள்ளை கொஞ்ச நாளைக்கு சூப்பி போத்தலும் ராஸ்கும், அதுக்கு பிறகு கோலும் தடியும் வழி நடத்தும். தடி எதற்கு? பூசையில போட.
கோல் வழி நடத்த.
நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வழி நடத்துவீர்கள்?
சோ பழைய பாட்டிலே ஜீவித்தவர்களுக்கு சொன்ன காரியமும் இந்த காதலே எல்லாம் எடுக்கணும். உன்னுடைய ஸ்தானம் எது என்பதை கண்டுகொள்வதற்கு வெளிப்படுத்துதல் உனக்கு தேவை. பவுலினுடைய கடிதங்களிலே அவ்வளவும் அவ்வளவுதான், கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் யார்,